بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم وبعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவனது மார்க்கத்திலிருந்து அறிந்து கொண்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிறந்த ஆவலோடு இந்த மாதிரியான இடத்திலே நாங்கள் ஒன்று கும்பிடுகின்றோம் என்று சொன்னால், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த எங்களது நல்ல நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்று நான் முதற்கண் அந்த ரஹ்மானிடம் இறைஞ்சிக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அரிய சந்தர்ப்பத்தில் நெருங்கி வரும் மறுமை என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நம்பிக்கை தொடர்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் அந்த நம்பிக்கையுடைய அவசியம் சம்பந்தமாக, மறுமை நிகழ்ந்துதான் ஆகும் என்பது தொடர்பாகவெல்லாம் மிகவும் அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மிக கட்டாயமாக மறுமையை நம்பியவனாக, மறுமை நாளை ஈமான் கொண்டவனாக, மறுமை நாளில் நடக்கக்கூடிய அந்த செயற்பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவனாகத்தான் ஒரு முஸ்லீம் இருக்க முடியும். அப்படி ஒருவன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்ய முடியாது, தன்னை ஒரு முஸ்லீமாக அல்லது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு அங்கத்துவனாக அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதனை நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆறு விடயங்களிலே மறுமை தொடர்பான நம்பிக்கை மிக முக்கியம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் அனைவருமே இதனை நம்பியாகிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை, இது எப்ப வரும், இது எப்ப வரும், அது வந்தால் நாங்கள் தயாரா, அதற்குரிய அறிகுறிகள் என்ன என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த சமுதாயத்திலே பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த மறுமை நெருங்கி வரும் மறுமை என்று வரும்பொழுது, நெருங்கி வரும் மறுமை என்ற இந்த துணிப்பொருளில் பேசும் பொழுது மறுமைக்குரிய அடையாளங்களை நாங்கள் கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். மறுமை நெருங்குவதற்குரிய அடையாளங்கள் என்னென்ன அடையாளங்கள் நடந்தால் மறுமை வந்துவிட்டது என்று எங்களால் ஊகித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் எந்தெந்த அடையாளங்களை எடுத்துக்கொள்வது என்று கேட்டால், இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது அல்லாஹோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சொல்லாத சில அம்சங்களை கூட மறுமைக்குரிய அடையாளங்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அண்மையிலே ஒரு செய்தியை நாங்கள் எல்லோரும் பார்த்திருப்போம். என்ன செய்து, அமெரிக்காவில் ரெண்டு சூரியன் உதிச்சுச்சாம், அல்லது ரெண்டு சூரியன் வந்துச்சாம், இல்ல இன்னொரு நாட்டில் சைனால நினைக்கிற இன்னொரு நாட்டில் மூணு சூரியன் வந்த மாதிரி தெரிஞ்சாம் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, மருமை வந்துட்டு ரெடியாங்க, மருமை வந்துட்டு மருமைக்காக தயாராகுங்க என்ற செய்தியை வாட்ஸ்அப்ல அல்லது பேஸ்புக்ல ட்விட்டர்ல இது போன்ற சமூக வலைதளங்கள்ல பரப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, மிக தெளிவாக நாங்கள் ஒன்றை விலகி கொள்ள வேண்டும். மறுமையை ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது, மறுமைக்குரிய அடையாளங்கள் என்று எதனை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதோ அதை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அல்லாதவைகளை நாங்க யாரும் சேர்ந்து ஒரு நாள் தீர்மானிக்க முடியாது. ஏனைய சிக்கு மசாலாக்களை போன்று, இஜித்திஹாதுக்குரிய விஷயங்களை போன்று ஒரு ஊர்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்துட்டு சொன்னால் உலமாக்களுக்கு அதை தெரியப்படுத்தி உலமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வு மறுமைக்குரிய நிகழ்வாக இருக்குமோ என்று யாருக்கும் தீர்மானிக்க முடியாது. அந்த பவர், அந்த 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 அதிகாரத்தை அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ யாருக்கும் வழங்கவில்லை என்பதை நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அதாவது சில சம்பவங்கள் நடக்கலாம், ரெண்டு சூரியன் தெரிகிற மாதிரியோ அல்லது மூன்று சூரியன் தெரிகிற மாதிரியோ, சூரியன் வந்து பூமியில விழுகிற மாதிரியோ, என்ன தெரிஞ்சாலும் என்ன நடந்தாலும் அதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமைக்குரிய அடையாளங்களாக எங்களுக்கு சொல்லி இருந்தால் மாத்திரம்தான் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு பகிர வேண்டும், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது அல்லாமல் நாங்களாக இது ஒரு பூதாகரம், அது ஒரு பெரிய ஒரு விஷயம், இது ஒரு வித்தியாசமான விஷயம் என்று சொல்லி அதை என்ன செய்ய முடியாது, மறுமைக்குரிய அடையாளம் சொல்ல முடியாது. இன்றைக்கு என்ன பிரச்சனை சொன்ன சமூகத்தில், ஏதாவது ஒன்று நடந்தா நம்மளாவே பேசிக்கிறது, ஆமா அதுதான், அதனாலதான் இப்ப எல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது இல்ல, மர்மம் வந்துருச்சு, இப்படி எல்லாம் நடக்குது இல்ல, இப்படி எல்லாம் ஆகிட்டு இல்ல, மர்மம் வந்துருச்சு. யார் உனக்கு சொல்ல அந்த அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் தந்தது? யாரு தந்தது? யாருமே தரல. அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ தரல. இது வந்து இல்முல் கைபோடு சம்பந்தப்பட்டது, மறைவான ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் எதனை அறிமுகப்படுத்தினார்களோ அதை மாத்திரம்தான் நாங்கள் மறுமைக்குரிய அடையாளங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியை நான் இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்கள், அல்லாஹு தாலா மறுமை தொடர்பாக, மறுமையுடைய அடையாளங்கள் தொடர்பாக எல்லாம் அவனை திருமறையிலே பேசும் பொழுது பல இடங்களிலே பேசுகின்றான். ஓர் இரண்டு ஆயத்துக்கள் கிடையாது, ஓர் இரண்டு இடங்களில் எல்லாம் பேசவில்லை, பல இடங்களில இந்த மறுமை தொடர்பாக பேசுகின்றான். எந்த அளவுக்கு மறுமை தொடர்பாக இந்த மனித சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் சொன்னால், நாளை அது வந்துவிடும். நாளை என்றால் நாளைக்கு நடக்கிறது அல்ல, அதாவது அந்த அளவுக்கு அவசரமாக இது வந்துவிடும், அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திடம் எதிர்பார்க்க கூடிய வகையில பல ஆயத்துக்களிலே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை எங்களுக்கு அல் குர்ஆன் நெடுகிலும் காண முடிகின்றது. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 18 வசனத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, பொதுவாக எல்லா மக்களும் அழைக்காம ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி தூதர்களை ஏற்றுக்கொண்டவர்களே, நீங்க என்ன செய்யுங்கள், இத்தக்குல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல் தந்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத், நாளைய தினம், நாளைய அந்த மறுமைக்காக எதனை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள், எதனை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேள்வியாக கேட்கின்றான், எங்களிடத்தில ஒரு வினாக்குரியா வினாவாக தொடுக்கின்றாங்க. நாங்கள் எங்களது எதிர்காலத்தை பற்றி, எங்களது குழந்தைகளை பற்றி, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி, அவர்களுடைய கல்வியை பற்றி, அவர்களுடைய எதிர்கால அதாவது என்னென்ன பதவிகளை அவர்கள் அடைய வேண்டும் என்ற அந்த கனவுகளை பற்றி எல்லாம் எங்களிடத்தில் எத்தனையோ எத்தனையோ அதாவது ஆசைகளும் ஆவல்களும் அல்லது எத்தனையோ விதமான அதாவது சில சில எதிர்பார்ப்புகளும் எங்களும் இருக்கும். ஆனால் நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய அந்த மறுமைக்கு நான் எந்த அளவு தயாராக இருக்கின்றேன், மறுமை நாளை வந்துவிட்டால் அதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா, அதற்கு நான் எதனை முற்படுத்தி இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்துக் கொள்ளட்டும், தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும் என்பதனை அல்லாஹு தஆலா இப்படி சொல்கின்றான். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான் இப்படி, இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, அதாவது அல்லாஹ்விடத்தில் தான் இந்த மறுமை தொடர்பான அறிவு இருக்கின்றது, மனுஷன் யாரும் தீர்மானிக்க முடியாது, மனுஷனுக்கு நினைச்ச மாதிரி ஒரு விடயம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து விட்டது என்று சொன்னால் அதை வச்சு மர்மம் வந்துட்டு என்று சொல்லி சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு வயு நதில் கைச அல்லாஹு தாலா மலையை இருக்கின்றான், வயாலவும் ஆபில் அரஹாம், அல்லாஹு தாலாவுக்கு தான் அதாவது கர்ப்பத்தில் என்ன இருக்கின்றது என்பது தெரியும். இது போன்று பல்வேறு விடயங்கள் அல்லாஹு தாலா தொடர்ந்து அடிக்கிக் கொண்டு சொல்கின்றான். கண்ணியத்துக்கு பெருமைக்குரியவர்களே, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுக்கு மாத்திரம் தெரிந்த, அல்லாஹ் மாத்திரம் அறிந்து கொண்ட இந்த மறுமைக்குரிய அடையாளங்களை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுகிறார்கள், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதனைத்தான் இதனை சொல்லும் பொழுது அதாவது மறுமையை பற்றி மக்கத்து குறைசிகளிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது அவங்க என்ன செய்வார்கள், அதாவது மறுமை மறுமைன்னு சொல்றே முகமது, அது எப்ப வரும்னு சொல்லலுமா, அதனை கொண்டு வந்து காட்டு பார்ப்போம், அப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்டாங்க கண்ணியத்துக்குரியவர்களே. எனவேதான் நாங்க பாக்கிறோம், மக்காவுல இறங்கிய ஆயத்துக்கள், மக்காவுல இறங்கிய அத்தியாயங்கள் நிறையவே மறுமை தொடர்பாக பேசுவதை பார்க்கிறோம். சின்ன சின்ன அத்தியாயங்கள், அல்காரியா தும் அல்காரியா, அல்ஹாக்க தும் அல்ஹாக்கா, இது போன்ற பல்வேறு அத்தியாயங்கள் அதாவது மறுமை தொடர்பாக பேசுவதை பார்க்கின்றோம். இக்குதரபத்திசாத் வன்ஷக்கல் கமர், இப்படி மக்காவிலே இறங்கிய நிறைய வசனங்கள் அந்த மறுமையை பற்றி பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பேசிக் கொண்டிருந்த இந்த வசனங்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்தும் கூட என்ன செய்தார்கள் அந்த முஷ்ரிக்குகள்? எஸ் அலூனக அனிசாஅதி ஐயான முர்சாஹா, நபியே உங்க இடத்துல வந்து கேட்கிறார்கள், இந்த மக்கத்து குறைஷிகள் கேட்கிறார்கள், அந்த மறுமை எப்ப வரும், அது எப்ப வரும், நீ மருமா மருமான்னு சொல்லி எங்களை பேக்காட்டிக்கிறைய, எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றைய, அது எப்ப வரும் என்று சொல்லி அந்த மக்கத்து குறைசிகளுடைய கேட்கிறார்கள். நபிய நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க தெரியுமா? குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், இந்த ரப்பி, அதாவது நிச்சயமாக அது தொடர்பான அறிவு அல்லாஹுடைய எனது இறைவனிடத்தில் இருக்கின்றது என்று நபிய நீங்கள் சொல்லிவிடுங்கள். அது எப்ப வருமோ அந்த நேரத்தில் அது வரும், அது அவன் கொண்டு வருவான் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்தும் அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகின்றான். இது சூரத்துல் ஆயிராஃபுடைய 187 வசனம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அப்ப நாங்க மிக தெளிவாக விலகி கொள்ள வேண்டிய விஷயம் தான், மறுமை என்பது வரும், அதே நேரத்தில் அதுக்குரிய அடையாளங்கிற சூழ்நிலை சொன்னாங்க, ஆனா அது எப்ப வரும் அறிவு யாருக்கும் கொடுக்கப்படல என்பதை நாங்க இரண்டாம் கட்டமாக விலங்கிக் கொள்ள கடையப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது இந்த மறுமைக்குரிய அடையாளங்களை கொஞ்சம் பார்ப்போம். இந்த மறுமைக்குரிய அடையாளங்கள் போது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். அதுல எப்படி சின்ன அடையாளங்கள் நடந்து முடிஞ்சிட்டு இப்ப பெரிய அடையாளங்கள் தான் பாக்கி, அப்படித்தான் நாம பேசிக்கொள்வோம். சின்ன அடையாளங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, பெரிய அடையாளம் தான் இப்ப பாக்கி என்று நாங்க சொல்லிக் கொள்வோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, உண்மைதான், சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் சொல்லி பிரிச்சு பார்க்கலாம். ஆனால் அந்த சின்ன அடையாளத்தையே இன்னும் மூன்றாக பிரிக்கலாம். எப்படி மூன்றாக பிரிக்கலாம்? சின்ன அடையாளங்கள்ல சிலது வந்து நடந்து முடிஞ்சது, நடந்து முடிஞ்சது. நான் என்ன பட்டியலிடுறேன் பின்னாடி, ஒன்று என்ன நடந்து முடிஞ்சது, அடுத்தது என்ன சொன்னால் சின்ன அடையாளங்கள்ல நடந்தது இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது, நிகழ்காலத்துல இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன அடையாளங்கள். இது ரெண்டாவது சின்ன அடையாளங்கள்ல. மூன்றாவது சின்ன அடையாளம் என்னன்னு சொன்னால் இன்னமே நடக்காத சின்ன அடையாளங்கள் இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னமே நடக்காத சின்ன அடையாளங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெரிய அடையாளங்கள் லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறாரு, அது சின்ன அடையாளம் தான், ஆனா இன்னும் நடக்கல. அது அப்படியான சின்ன அடையாளங்கள் இருக்குது. அடுத்தது பெரிய அடையாளங்கள் என்று சொல்லி நாங்க இப்படி நாலு வகையாக சின்ன சின்னது பெருசுன்னு பிரிச்சுட்டு சின்னதா மூன்று வகையாக நடந்து முடிஞ்சது, நடந்து கொண்டு இருப்பது, நடக்க இருப்பது என்று மூன்று வகையாக பிரித்து நோக்கலாம். என்னத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்பொழுது நாங்கள் ஒன்றொன்றாக வருவோம். இதுல வந்து முதலாவது வகை என்ன? சின்ன அடையாளங்கள்ல நடந்து முடிஞ்சது. சின்ன அடையாளங்களை நடந்து முடிந்தது என்ன? மிக முக்கியமான அடையாளம் என்னன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பிறந்து அவர்களை அல்லாஹு தான் நபியாக தெரிவு செய்தது. இது முடிந்த ஒரு விஷயம். இது நாங்கள் ரசூலுல்லாஹி ஈமான் கொண்டிருக்கிறோம், அவருடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்களுக்கு தூதுத்துவ செய்தி கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்து நிற்கின்றத, இது மிக முக்கியமான ஒரு அடையாளம். சின்ன அடையாளங்கள் மிக முக்கியம், நடந்து முடிந்தது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நானும் மறுமையும் இவ்வாறு, நான் நபியாக அனுப்பப்பட்டதும் மறுமையும் இவ்வாறு இருக்கின்றோம் என்று சொல்லி இரண்டு விரல்களையும் இணைத்து காட்டினார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டு விரல்களையும் இணைத்து காட்டினார்கள், அந்த அளவுக்கு நான் நெருக்கமாக இருக்கின்றேன், நான் வந்துட்டேன் சொன்னா இப்ப மறுமை வந்துடும் இப்படி சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க இது? கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. அப்ப இன்னுமே மறுமை வரல, அந்த அளவுக்கு நெருக்கம்னு சொன்னது. ஆனால் அது வர வேண்டிய நேரத்தில் அது வரும், அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கின்றான், அது வர வேண்டிய நேரத்தில் கட்டாயம் வந்துதான் ஆகும் என்பதை நாங்கள் அனைவரும் விளைக்கணும். அடுத்ததாக என்ன பெருமை கூறுகிற? சூரியன் சந்திரன் இரண்டாக பிளந்தது. அதைத்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில சொல்கின்றான். சூரத்துல் கமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் என்ன? இக்கித்தரபத்தி ஸாஅது ஒன் ஷக்கல் கமர், அதாவது மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது, சந்திரன் பிளக்கப்பட்டு விட்டது என்பதனை அல்லாஹு தஆலா திருமறையை சொல்கின்றான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு செய்தி காட்டியதை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு நடந்து முடிந்தது. இன்றைய நவீன விஞ்ஞானம் கூட என்ன செய்து அதை உறுதிப்படுத்து, சந்திரன்ல வந்து நேரான ஒரு கோடு இருப்பதாகவும் அது இரண்டாக பிளக்கப்பட்டு மீண்டும் அது சேர்க்கப்பட்டதாகவும் என்ற அந்த செய்திகளை இன்றைய நவீன ஆய்வுகள் கூட உறுதிப்படுத்த நாங்கள் பார்க்கின்றோம். இது சிறிய அடையாளங்கள் நடந்து முடிந்தது. அடுத்தது என்ன? சிறிய அடையாளங்கள் நடந்து முடிந்தது, அதாவது ஹிஜாஸ் பகுதி. ஹிஜாஸ் சொன்னால் அந்த காலத்துல மக்கா மதீனா தாயிஃபு ஜித்தா இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்க? ஹிஜாஸ் சொல்லுவாங்க. இந்த ரியாது இந்த தம்மாம் இந்த ஏரியாவெல்லாம் சேர்த்து நஜித்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹிஜாஸ் பகுதியில் ஒரு நெருப்பு தோன்றும், ஒரு நெருப்பு வெளிச்சம் தோன்றும். அது என்ன செய்யும்? அது ஷாம்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது புஸ்ரா என்று சொல்லக்கூடிய, பசரா இல்ல, பசரா வந்து இதில் உள்ளது, என்ன ஈராக்கில் உள்ளது, இது புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வந்து அந்த நெருப்புடைய வெளிச்சம் தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் என்ன, நடந்து முடிந்த ஒரு சின்ன அடையாளம். இது வந்து இது நடந்தால் மறுமே எதிர்பாருங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது நடந்து முடிந்த ஒரு சின்ன அடையாளமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, நடந்து முடிந்த இன்னொரு அடையாளத்தில் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, இஸ்லாமிய ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிசியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அரசுக்கு வழங்கக்கூடிய அந்த வரி, அதே நேரத்தில் ஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலவரி, நிலத்துக்காக வேண்டி, நிலத்தில் அவர்கள் விவசாயம் செய்வதற்காக வழங்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் நிறுத்தப்படும், அதெல்லாம் இல்லாமலாக்கப்படும். அது இல்லாமலாக்கப்பட்ட மறுமைக்குரிய அடையாளம் தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய அடையாளங்களை சொன்னாங்க. நான் ஒரு ஐந்து அடையாளங்களை தான் உங்களுக்கு என்ன செய்ய, நான்கு அடையாளங்களை தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், மிக சுருக்கமாக சொல்லிக்கிறேன். மிக முக்கியமான அடையாளங்கள், அதாவது சின்ன அடையாளங்கள், நடந்து முடிந்த அடையாளங்கள் என்ற வகையில், என்றால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கிற காரணத்தால் நான் இப்படி சொல்லிக் கொள்றேன். அப்ப இந்த நான்கு விஷயங்கள் நாங்க பார்த்ததுலாம் என்ன, சிறிய அடையாளங்கள், நடந்து முடிந்த அடையாளங்கள். அடுத்ததாக என்ன, சிறிய அடையாளங்கள்ல நடந்தது இன்னும் நடந்து கொண்டிருப்பது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது, அந்த மாதிரியான அடையாளங்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய இந்த யுத்தங்களை பத்தி சொன்னாங்க. யுத்தங்களும், யுத்தங்கள் ஏற்படக்கூடிய வெற்றி வாகைகளும், முஸ்லீம் சமுதாயம் பெறக்கூடிய வெற்றிகளும் என்று சொன்னாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இது வந்து ரசூலுல்லாஹுடைய காலத்திலிருந்தே ஆரம்பிச்சிட்டு, ரசூலுல்லாஹுடைய காலத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவுபட்டு விரிவுபட்டு பல பிரதேசங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு உள்வாங்கப்பட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களுடைய ஆட்சி காலத்தில், அதுக்கு பின்னால் வந்து உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில், அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில எல்லாம் நிறைய தேசங்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்ததை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய வெற்றிகள், நிறைய யுத்தங்கள் இடம்பெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் என்ன, இது வந்து அன்றோடு நின்றுவிடவில்லை, அந்த உமையாக்களோடு அப்பாசியாக்களோடு நின்றுவிடவில்லை. இன்றும் இவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றும் இவை இன்று நடக்காவிட்டாலும் கூட நாளையும் அல்லது இன்னும் ஒரு ஓரிரு வருடங்களோ கூட இந்த வெற்றிகள் நடக்கத்தான் செய்யும். இந்த மாதிரியான வெற்றிகள் முஸ்லீம்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும், இந்த மாதிரியான யுத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன அடையாளமாக இருக்கின்றது, இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளம், இது வந்து இன்னும் முடிவடையவில்லை என்பதை நாங்கள் நினைக்கணும். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சொன்னார்கள், என்ன, இந்த யுத்தங்கள் என்று சொல்லும் பொழுதே அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு பிரிவினரை பற்றி சொன்னாங்க, அதாவது துருக்கியர்களோடும் தாத்தாரியர்களோடும் ஏற்படக்கூடிய அந்த யுத்தம் சொன்னாங்க. அந்த யுத்தத்தை பொறுத்தவரையில அதுவும் நடக்கும்னு சொன்னாங்க. அது என்ன, இந்த காலத்தில் நடக்காட்டியும் கூட அது இடக்கிலே நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு காலத்தில் நடந்துச்சு, திருப்பி நடக்கும், மறு இன்னொரு காலத்தில் நடக்காம இருக்கும், திருப்பி இன்னொரு தாக்க நடக்கும். இப்படி இது என்ன செய்யும், இது அடிக்கடி இந்த சமுதாயத்தில் வந்து முஸ்லீம் சமுதாயம் இவர்களோடு போரிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் என்ன, ஒரு சின்ன அடையாளமாக இருக்கின்றது, நடந்தது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அடுத்ததாக என்ன கேட்டால், இது ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளம் சொன்னாங்க, என்ன, அதாவது இஸ்னாதுல் அம்ரி இலா கைரி அஹ்லிஹி, ஒரு செய்தியை, ஒரு தகவலை, அதை அது உடையவருக்கு அதனை சேர்த்தாமல், ஒருவர் ஒரு தகவலை சொல்றாருன்னு சொன்னால், ஒருவர் ஒரு தகவலை பதிவு செய்கிறார்னு சொன்னால், ஒரு ஒரு கட்டுரை ஒருவர் எழுதியிருக்கிறார்னு சொன்னால், ஒரு புத்தகத்தை ஒருவர் தொகுத்திருக்கிறார்னு சொன்னால், அதற்கு உரியவரை நாங்கள் இனம் காட்டாமல் என்னமோ நாங்க செஞ்ச மாதிரி எடுத்து போட்டுக்கிறது. இது வந்து நம்மட காலத்துக்கு மிக பொருத்தமான ஒரு செய்தி, நம்ம இருக்கிற காலத்துக்கு மிக பொருத்தமான செய்தி. குறிப்பாக இந்த சமூக வலையமைப்புகளை யூஸ் பண்ணக்கூடியவங்க, பாவிக்கக்கூடியவங்க என்னமோ இவர் ஆய்வு செஞ்சு போட்ட மாதிரி அப்படியே எடுத்து போட்டுருவார். இவரோட பேரையும் போட்டு சிலர் போட்டுருவார், இவருடைய பேஸ்புக்ல, இவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல, இவருடைய இவர் செய்யக்கூடிய இதுல, எங்கேந்து வந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டு அல்லது அவருக்கு ஒரு துவாவை செஞ்சு நீ போட்டலாம் இல்லையா, அதுதான முறை, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. நீங்க ஒரு அறிவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, அதுக்குரியவரை நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க, சேர்ப்பித்திருங்க, அதுக்குரியவரை வந்து நீங்க காட்டி கொடுத்துருங்க என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை. இது ஒரு மனிதாபிமானம் கூட, நம்ம என்னமோ கஷ்டப்பட்டு செஞ்ச மாதிரி, நம்ம உடைய ஆக்கம் மாதிரி, நம்ம உடைய ஒரு ஒரு ஆய்வு மாதிரி அதை எடுத்து அப்படியே போட்டுறது, இது வந்து என்ன செய்யப்படும், இதுவும் வந்து மறுமைக்குரிய ஒரு அடையாளமாக, ஒரு சிறிய அடையாளமாக, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையிலேயே இது ஒரு ஒரு நல்ல ஒரு செயல் கிடையாது, இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடிய மக்கள் கட்டாயமாக இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதனையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கனவைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய அவர்களை, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, சிறிய அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள்ல ஃபசாதுல் முஸ்லிமீன் சொன்னாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பங்கள் ஏற்படுறது, முஸ்லிம்களுக்குள்ள குழப்பங்கள், பித்னாக்கள் ஏற்படுது, ஃபசாதுகள் ஏற்படுவது. கண்ணியத்துக்கு பெருமைக்குரியவர்களே, ஃபசாத் என்று சொன்னால் அதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை மாத்திரம் எங்களுக்கு பார்க்க முடியாது. அது பிரச்சனைக்கு மாத்திரம் தான் ஃபசாத் என்பது அரபுல பாவிக்கப்படுறது கிடையாது. அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு மாற்றமான எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம், ஃபசாதுன்னு தான் சொல்லுவோம். அந்த நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றமான எல்லாத்துக்கும் ஃபசாதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கு பார்க்கிறோம் நாங்கள் சமூகத்தில் எத்தனை எத்தனை விதமான ஃபசாதுகள். ஒவ்வொரு ஃபசாதுகளையும் தனித்தனி தலைப்பிட்டு பேசக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் பல்வேறு ஃபசாதுகள் அதிகரித்து போயிருக்கிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மற்ற சமுதாயங்களையும் முண்டி அடித்துக்கொண்டு, மற்ற சமுதாயங்களை விட மிக வேகமாக ஃபசாதுகளிலே முஸ்லிம் சமுதாயம் பாவச் செயல்களிலே, குற்றச் செயல்களிலே, அதாவது எந்த ஒரு ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும், மனசுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பாவச் செயல்களிலும் குற்றச் செயல்களிலும் ஈடுபடக்கூடியத ஒரு நிலையை நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம். இதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு மறுமைக்குரிய ஒரு சிறிய அடையாளமாக அறிமுகப்படுத்தினார்கள். இது நடந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து நடந்ததுதான், ஆரம்ப காலங்களில் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கணேசுக்கும் பெருமதி கூறுகளை அடுத்ததாக இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அடையாளம் சொன்னால், அதாவது விலாதத்துல் அமத்து ரப்பத்தஹா, அதாவது என்ன செய்வா, ஒரு வந்து ஒரு 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 அடிமை பெண்மணி அவளுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண்மணி அவருடைய எஜமானனை பெற்றெடுப்பான்னு ரசூலா சொன்னாங்க. இது எப்படி அடிமை பெண்மணி எஜமானனை பெற்றெடுக்கிறது? அடிமை பெண்மணி எஜமானன் கிட்ட வேலை செய்யலாம், எஜமானனை எப்படி பெற்றெடுக்கிறதுன்னு கேட்டால், இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, குறிப்பா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் எல்லாம் இதற்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இப்ப உள்ள பிள்ளைகள், அவங்க குறை சொல்றது சொல்லல, இப்ப உள்ள பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, தாய் தந்தையர்களை விட கொஞ்சம் ஒருபடி மேலதான் இங்க பாப்பாங்க. தாய் தந்தையர்களையே அடமுறுத்தக்கூடிய அமைப்புல, அவர்களையே கண்ட்ரோல்ல தங்குற, சாதாரணமாக குழந்தைகள் பெற்றோருடைய கண்ட்ரோல் இருக்கணும், ஆனா இன்னைக்கு எப்படி நிலைமை மாறிக்கொண்டு வருது, குழந்தைகளுடைய கண்ட்ரோல்ல தாய் தந்தையர் இருக்கணும் என்ற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு வகையான ஒரு மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்க பாக்கிறோம். முன்னொரு காலத்துல அப்படின்னு சொன்னால், வாப்பாவுக்கு வாப்பாவை கண்டா பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், சில பிள்ளைகளுக்கு வாப்பா ஒன்னும் பேச தேவையில்ல, இது செய்யக்கூடாதுன்னு சொல்ல தேவை, பார்த்தாலே போதும், ஒரு பார்வை பார்த்தாலே மூத்திரம் போயிரு சில பிள்ளைகளுக்கு, அப்படி இருந்துச்சு ஒரு காலம். ஆனா இன்னைக்கு எப்படி, புள்ள வந்து வாப்பா என்னமான்னு சொன்னா அவன் அதுக்கு நாலு கதை சொல்லிடுவான், அதுக்கு நாலு கதை சொல்லி எட்டு விளக்கமெல்லாம் சொல்லி அவன் அதுக்கு அங்காளையும் சொல்லிட்டு போயிடுவான் அவன். அந்த அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் ஆயிட்டு, குழந்தைகள் வந்து வாப்பா அம்மாவெல்லாம் அப்படியே ஒரு வகையான மட்டம் தட்டி விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை ஆயிட்டு. இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி, அதாவது ஒரு பெண்மணி, ஒரு அடிமை பெண்மணி தனது எஜமானனை பெற்றெடுப்பாள், தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்றைக்கு சமுதாயத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து மறுமைக்குரிய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இன்றைக்கு என்ன செய்யறாங்க, தாயை வந்து தன்னுடைய தாயுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்க்காமல் தனக்குரிய ஒரு வேலைக்காரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமானவர்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தான் ஒரு ஒரு நிலைமையை அடைந்து, தான் ஒரு 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 குடும்பம் குடும்பஸ்தனாக மாறி தனக்கு பிள்ளைகள் என்று வந்து விட்டால், அந்த தாயை பார்க்கறதுக்காக வேண்டி தன்னோட வச்சுக்கிறே இல்லை, தாயை பராமரிக்கிறதுக்காக வேண்டி தன்னோட வச்சுக்கிறது என்ற நிலைமை மாறி, தனது பிள்ளைகளை பார்க்கறதுக்கு, தனது பொண்டாட்டிக்கு சேவம் செய்யறதுக்கு, தனது பொண்டாட்டி எச்செல்லாம் கழுவுறதுக்கு தாயை வைக்க வச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம். கண்ணியத்துக்கு பெருமதிக்குரியவர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னார்கள். எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும், அந்த மாதிரி நிலைமையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹ்விடத்தில், அந்த தாய் தகப்பர்களை எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால், அது வந்து அதன் மூலமாக நாங்கள் ஒருவர் ஒரு மனிதன் வந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் வந்து தாயோ தந்தையோ முதுமை அடைந்து அவரை பராமரித்து அவரை பாதுகாப்பதன் மூலமாக ஒருவர் சுருக்கம் அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும், அவன் வேலை இல்லை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, நம்ம தாய் தந்தையருடைய விஷயத்துல வந்து அந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு போக்கில் நடந்து கொள்ளணும். சில மக்களுக்கு என்ன செய்யாது, உயிரோடிக்கும் போது விளங்காது, மரணிச்சதுக்கு பின்னாடி விளங்கும், அல்லது தன்னுடைய பிள்ளை வந்து தன்னை வந்து உதயும் போது விளங்கும், நான் வந்து எந்த அளவுக்கு எனது தாய் தந்தையர்களுக்கு அதாவது கஷ்டம் கொடுத்துக்கிறேன், என் தாய் தந்தையருக்குரிய உரிமைகளை கடமைகளை நான் பேணவில்லை என்ற விஷயத்தை எல்லாம் நினைத்து எத்தனையோ உள்ளங்கள் இன்று கூட என்ன செய்து தனித்தனியாக அழுது கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் காலம் கடந்து பிறந்த அந்த ஞானத்தில் வேலை இல்லை, நம்ம இருக்கும்போது என்ன செஞ்சுக்கணும், செஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு நிறைய இன்றைக்கு இந்த மாதிரி நாட்டில் வாழக்கூடிய நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு அதாவது விசிட் விசான்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்ல கொடுத்துக்கலாம், அல்லாவுடைய உதவியால நிறைய பேர் எல்லாரும் கிடைக்குது. அதுல என்ன செய்வாங்க, தாயை எடுப்பாங்க, அல்லது மாமிமார எடுப்பாங்க, மாமியார வைஃபுட தாயை எடுப்பாங்க, நம்ம நினைச்சு கொள்ள கூடாது. எல்லாரும் வந்து ஏதோ தாய்க்கும் அந்த மாமிமாரு மீது அன்புல அவங்களுக்கு ஏதோ ஹிதுமத் சேர்த்து எடுக்கிறாங்க, ஒன்றும் இல்ல. நினைச்சுக்க வேண்டிய வைஃப் வந்து பிரெக்னட் ஆகிறா, அல்லது புள்ள பெற்றுட்டா வைஃபு, அந்த புள்ளைய பாக்குறதுக்கு, அல்லது வைஃபு வித்தியா வாங்கிட்டா என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இன்னைக்கு இந்த விசால இருக்கு, இந்த விசிட் விசால இருக்காங்க. என்னத்துக்கு பெருமைக்குறீங்களே, இதெல்லாம் ஒரு கசப்பான உண்மை. ஆனா சில உள்ளங்கள் இருக்கலாம், நான் எல்லாரையும் குறைச்சல வரல, சிலர் வந்து உண்மையிலே இஹ்லாஸோட அல்லாஹ் தலங்களை நன்மையை தர வேண்டும், எனது பிள்ளையை பார்ப்பதற்கு, எனது மனையை பார்ப்பதற்கு இல்ல, எனது தாயை நாம் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி சிலர் என்ன செய்யலாம், தனது தாய்மார்களை, தனது மாமிமார்களை, தனது மனைவியுடைய தாய்மார்கள் எல்லாம் எடுத்து, தந்தைமார்கள் எல்லாம் எடுத்து பார்க்கக்கூடியவரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நிறைய பேருடைய நிலம் என்ன ஆயிட்டு, இந்த விசிட் விசா விஷயத்துல அந்த மாதிரி ஆயிட்டு, இந்த மறுமைக்குரிய ஒரு அடையாளத்தை இந்த விசிட் விசாவின் ஊடாக உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க பார்க்கிறதுல அவவா செஞ்சா பரவாயில்ல, ஆனா அதுதான் முழுமையான நோக்கத்தில் நான் செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது என்பதில் நாங்கள் ஒவ்வொரு உறுதியாக இருக்கோம் கண்ணியத்துக்குரியவர்களே. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுவும் என்ன நடக்குது, இன்றைக்கு தாய்மாருக்குரிய கண்ணியம் எல்லாம் குறைந்து அவர்களை எங்களது வேலைக்காரிகளாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கல்ல மிக நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் எதிர்காலத்தில் நடக்கும். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறிய அடையாளங்களை சொன்னார்கள். அடுத்ததாக கண்ணியத்துக்கும் பெருமாதிக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, இன்னொரு முக்கியமான விஷயம் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னது, அதாவது செருப்பு போட வழி இல்லாதவர்கள், ஆடு மேய்த்தவர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பில்டிங் கட்டுறதுல வந்து முண்டி அடித்துக் கொள்வாங்கன்னு சொன்னாங்க. இது இன்னைக்கு நடக்குதா இல்லையா, இது தாராளமாக நடக்குது. இப்ப இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசியாகணும். ஏன் பேசியாகணும் சொன்னால், இதை வந்து ஒரு தரப்பு என்ன செய்யறது, இது ஒரு பெரிய பாவம் மாதிரி பாக்குறது. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன தாயுடைய விஷயத்தை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பாவம், அது அந்த பாவத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அது ஒரு அடையாளமாக சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இது ஒரு பாவமானு கேட்டா இது ஒரு பாவம் கிடையாது. அதாவது ஒரு மனுஷன் ஒரு காலத்துல இல்லாம இருந்தான், இப்ப அவனுக்கு வாய்ப்பு வசதி வந்திருக்குது, ஒரு காலத்துல செருப்பு போட வழி இல்லாம இருந்தான், ஒரு காலத்துல உடுப்பிலத்துக்கு உடுப்பு இல்லாம இருந்தான், ஒரு காலத்துல பாடசாலைக்கு போறதுக்கு ஒரு உடுப்பு ஒரு யூனிஃபார்ம் கூட இல்லாம இருந்தான். ஆனா இப்ப ஒரு காலத்துல அவன் வந்து கொஞ்சம் படிச்சு சமூகத்தை முன்னுக்கு வந்து நல்ல தொழில் எடுத்து அவன் இப்ப ஏதோ வீடு வாசல கட்டுறான்னு சொன்னால் இது ஒரு இழிவான ஒரு செயல் கிடையாது. அதாவது மறுமைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இழிவான ஒரு பார்வையாக பார்த்து அப்படி நீங்க செய்யாதீங்க, அதாவது செருப்பு போட வழி இல்லாதவன் யாரும் வந்து வீடு கட்டக்கூடாது, அடுக்குமாடி கட்டக்கூடாது, சாதாரண தான் வாழ, அப்பா 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 அம்மா எப்படி வாழ்ந்தாலும் அப்படித்தான் வாழணும், அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லல. விளங்குதா, அப்ப அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா அதுக்காக என்ன செய்யப்படாது, சமூகத்துல வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களோட போட்டி பொறாமையில மற்றவங்க எல்லாம் அப்படி செய்யறான் இல்ல, என்ன ஒரு காலத்துல நீ மிரிச்சா இல்ல, உனக்கு முன்னாடியே உன் வீட்டுக்கு முன்னாடியே நான் என்ன செய்யறேன், ஒரு காணி வாங்கி ஒரு இடம் வாங்கி நான் உனக்கு உன்னை விட ஒரு மாடி உயரமா நான் கட்டி காட்டுறேன் என்று சொல்லி காட்டினா இது ஒரு முஸ்லீமுடைய பண்பு கிடையாது, இது ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு கிடையாது. எனக்கு வசதியா இருந்தால் அல்லாஹ் தந்திக்கிறான், தன்னால முடியும் கட்டுறேன்னு சொன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இல்லாம மற்ற மக்களோடு போட்டி போட்டுக்கொண்டு மற்ற மக்களுடைய வீட்டு டிசைன்களை பார்த்துக்கொண்டு அவர்களுடைய நிலைமைகளை வீட்டுக்கு அது ஒரு நிரந்தரமான வீடு போன்று அதை அமைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாகின்றோம். இதற்கு தாய்மார்களுடைய பங்கும் மிகப்பெரிய பங்காகிறது. நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி ஆசை இல்லாட்டியும் கூட பின்னால இருந்து வந்துட்டு எப்பயுமே என்னங்க இப்ப கட்டுறது வீடு, அப்படி கட்டணும் இப்படி கட்டணும், அது இப்படித்தான் இருக்கணும், இந்த மாடி இருக்கணும், இத்தனை பெல்கனி இருக்கணும், இத்தனை ரூம், இப்படியே இது இந்த இந்த நிலைமைக்கு என்ன செய்யறாங்க, அரண்மனையை அதாவது பார்த்துக் கொண்டு வந்தார்களே உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அரண்மனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கணும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அரண்மனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்டையை சுவர்க்கத்திலே பார்த்து கொண்டு வந்தார்களே, அந்த மாதிரி பெருசா கோட்டையெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு சாதாரண ஒரு இடமாவது எங்களுக்கு சுவர்க்கத்திலே கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு நாங்கள் எத்தனை பேர் வாழ்கின்றோம் நினைத்துக்கிறவர்களே. எங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த கல்ஃப்ல மீஞ்ச காலமாக வீணாகுதுன்னு சொன்னா அது மிக முக்கியமான காரணம் வீட்டுக்காக இருக்கலாம். மிக பெரும்பாதி ஒரு 50-60 வீதம் வந்து வீட்டுக்காக இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க 2002 ஆரம்பிச்சது வீடு, 2015-16 ஆக போகுது, இன்னும் முடியல மௌலவி. ஏன் முடியலன்னு கேட்டா எப்படி முடியும், அது முடியறதுக்கு மாதிரி கட்டினா தானே முடியும், மர்மம் வந்தாலும் முடியாது சார் அவங்க வீடு. ஏண்டா அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த உலக வீட்டு உலகத்துல ஒரு தற்காலிக வீட்டுக்கு தற்காலிகமா இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு அந்த அளவுக்கு பிரயத்தனத்தை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காக வட்டிக்கு செல்கிறார்கள், அதற்காக கடன்படுகிறார்கள், அதற்காக குடும்பத்தை பார்க்கிறார்கள், அதற்காக எத்தனையோ பாவத்தை செய்து கொண்டு இந்த தற்காலிக இடத்துக்காக வேண்டி இத்தனை சிரமங்கள் எடுக்கிறார்கள் கணேத்துக்குரியவர்களே. ஆனால் ஒரு பெரிய ஒரு அரண்மனையில வாழ்ந்த ஒரு சீமாட்டி, ஒரு அரண்மனையில வாழ்ந்த ஒரு அரசியுடைய அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். யார் அந்த அரசி? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசி ஃபிரௌன் என்று சொன்னால் சாதாரணமானவனா? முழு உலகத்தினுடைய பெரும்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் அந்த ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த அந்த ஆசியா அவர்கள் எத்துணை அரண்மனைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அந்த ஆசியா அம்மையார் கேட்ட துவா என்ன? ரப்பி பினிலி இந்த கபைத்தம் ஃபில் ஜன்னா, யாரா உனது சுவர்க்கத்துல உன்னிடத்துல உனது சுவர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு கட்டுறியா, இந்த உலகத்துல நான் பார்த்த இந்த அரண்மனை எல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்லையா, இதெல்லாம் பெருசு இல்லையா, எனக்கு குடிசை வீட்டுல இருந்தவங்க இந்த துவா கேட்கல கணித்துக்குறவர்கள. நாங்க எத்தனை பேர் இன்றைக்கு சுவர் எங்களோட சுஜூதுகளை நாங்க துவா கேட்கிறோம். நாங்க எத்தனை பேர் உலகத்துல உள்ள யாழ்லா நான் ஊட்டு ஆரம்பிச்சேன் யாழ்லா இதை முடிக்கணும் யாழ்லா ஊட்டு உலகத்துல வீட்டுக்காக நீ கேட்கக்கூடிய எத்தனையோ துவாக்கள் இருக்கும் எங்க மக்கள்ல. ஆனால் இந்த மறுமையுடைய வீட்டுக்காக நாங்கள் எத்தனை பேர் துவா கேட்டிருக்கோம். இந்த பெரும் சீமாட்டி, இந்த பெரும் அரசியாக இருந்தவர்கள், ஒரு பெரிய ஒரு நிலையில இருந்த இந்த ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா, ரப்பி பினிலே இந்த கபைதம் ஃபில் ஜன்னா, யாழ்லா சுவர்க்கத்திலே உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தந்துரு யாழ்லா என்று சொல்லி அந்த பெண்மணி கேட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இதுவெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி எங்களது உள்ளங்களிலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக எப்பொழுதும் இது இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இதனை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமைக்குரிய சிறிய அடையாளங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களை ஒன்று சொன்னார்கள். அதாவது மற்ற உம்மத்துக்கள், ஏனைய இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வருவார்கள், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகளை மறந்து, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை மறந்து, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குளறுபடிகளை எல்லாம் மறந்து, அந்த விரோதத்தை எல்லாம் மறந்து முஸ்லீமை தாக்குறதா வா, எல்லாரும் பெய்த்து தாக்கி முடிச்சுட்டு வந்துடுவோம் அவனை அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் நாட்டை முஸ்லீம் சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டிய எதிரிகள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமதிக்குரியவர்கள இதனைத்தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லீம் அழிப்பதுன்னு சொன்னால் இந்த குஃபுரிகித இந்த அதாவது இஸ்லாத்தினுடைய எதிரிகளிக்கிறாங்களே இவன் எல்லாம் மில்லத்துன் வாஹித், இவன் எல்லாம் ஒரே மார்க்கம், இவன் எல்லாம் பேர்ல வேண்டா யஹூதி நசாரா ஷியா அது இதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவனுக்கு முழுமையாக மேற்கத்திய அனுசரணையோடு அவன் என்ன செய்கிறான், அந்த முஸ்லீம் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே. அவர்கள் நினைத்தால் அவனை தடுக்கலாம், அந்த மேற்கத்திய உலகம் நினைத்தால் அவனை தடுக்கலாம், ஆனால் தடுக்க மாட்டார்கள். ஏன் தடுக்க மாட்டார்கள்? அவன் அழிப்பது யாரு? முஸ்லிம்கள் அவன் அழிக்கிறான், முஸ்லிம்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி மற்ற உம்மத்துக்கள், மற்ற மதத்தவர்கள் அனைவருமாக இப்படி முஸ்லீம்களை அழிக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகையை மறந்துட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து அழிப்பாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை வந்து மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னாங்க. இது ஒரு மறுமைக்குரிய சின்ன அடையாளம், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளம் கண்ணியத்துக்குரியவர்களே. அடுத்ததாக கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நிறைய பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் சொன்னாங்க, பூமி விழுங்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் சொன்னாங்க, பூமி அதிர்ச்சிகள், பூமி பிளந்து பூமிக்குள்ளே மக்கள் போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் சொன்னாங்க. இதை நீ பாக்குறோமா இல்லையா? அண்மையில கூட இன்றைக்கு பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல நடந்த அந்த பூமி அதிர்ச்சியை பாக்குறோம். வருடாந்தம் அதாவது எத்தனையோ மக்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய ஒரு அடையாளமாக, சின்ன ஒரு அடையாளமாக சொன்னது. இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன, அதாவது செல்வம் அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும் சொன்னாங்க. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இதுவும் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளமாக இருக்குது. சிலாக்களுக்கு யோசனை வரலாம், செல்வம் அதிகரிச்சா ஏன் நாங்க ஊரெல்லாம் விட்டுட்டு வந்து கல்ஃப்ல நிக்கணும், செல்வம் அதிகரிச்சுட்டு சொன்னா நம்ம எல்லாம் இங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இன்னும் அது வரல அப்படின்னு நினைக்க கூடாது. அது வந்துட்டு, அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாப்போம், கொஞ்சம் பின்னுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாப்போம், பிற்பட்ட காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். கொஞ்சம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, எல்லா மக்களும் நம்ம ஊர்கள்ல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எப்படி ஒன்றும் பார்க்க வேணுங்கன்னு, ஒன்றையுமே யோசிக்க வேணாம், ஒன்றும் வேணாம், நம்ம கையில வச்சுக்கிற போனை மட்டும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு செல்வமா இல்லையா, இது அல்லாஹ்வுடைய நேமத்தா இல்லையா, இதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நிறைய முன்னுக்கு, அதாவது மீத காலத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுக்கு வந்த மக்கள் இருக்கிறீங்க, நேற்று கூட இன்றைக்கு கூட காலையில் நாங்கள் பேசிக்கணும் அது சம்பந்தமாக. அதாவது ஆரம்ப காலத்தில் சவுதி அரேபியாவுக்கு வந்தவங்க வீட்டுக்கு ஒரு கோல் எடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டங்கள் நம்மளுக்கெல்லாம் தெரியாது. நம்ம எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான், ஒரு 7-8 வருஷம் தான் ஆகும். 15-20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க பட்ட துன்பங்களை வந்து பெரிய புத்தக கணக்கில் எழுதலாம். எத்தனை மணிக்கு நாங்க கியூல போய் நின்றோம், எப்படி காசு எடுத்தோம், எப்படி நாங்க அந்த பூத்துல பேசினோம், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எவ்வளவு எல்லாம் நாங்க அவமானப்பட்டோம், வீட்டுல போனிக்காது, எவ்வளவு நேரம் வீட்டுக்கு எடுக்கணும், எடுத்து அவன் இன்னைக்கு சொல்லுவாங்க என்ன, நாங்க இன்னும் சரி இன்னும் கொஞ்சத்துல எடுக்கணுவாங்க, சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்க, ஒரு முக்கியமான செய்தியாயிருக்கும் சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லாம் எத்தனையோ அவலங்களை நாங்க பாத்திருப்போம். அப்ப அப்படி எல்லாம் அந்த அவலங்கள் எல்லாம் இருந்து அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எப்படி லைவ்ல, அதாவது லைவ் செட், நேரடியாக வந்து வீடியோ செட், வீடியோல வந்து நேரடியாக பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நிலைமைன்னு சொன்னா வீட்டு தகவல்கள், ஊர் தகவல்கள், சமூக தகவல் எல்லாத்தையுமே என்ன செய்ய அப்படியே காட்டுறது. நேற்று முன்னாடி ஒரு சகோதரர், ஒரு மாற்றுமா சகோதரர் நான் சந்திக்க போயிருந்தேன் நம்ம ஹப்ஜில, அவரை சந்திச்ச நேரத்தில் அவர் சொல்றாரு வந்து வீட்டுக்கு பேசுறீங்களான்னு கேட்டான், வீட்டுக்கு பேசினேன், என்ன நடக்குது எப்படி போகுதுன்னு சொன்னா, எங்க ஊர் ரோட்லாம் செய்யறாங்க அதெல்லாம் பார்த்தேன், நீங்க எப்படி பாத்தீங்க, பாத்தீங்களா டிவியில போட்டான் செய்தியில காட்டினான்னு கேட்டா, இல்ல நம்ம மகன் வந்து அப்படியே கொண்டு, அவர் சிங்கள சகோதரர் அவர் சொல்றாரு பிராத்திய போட்டா கிண்ட கொஞ்சம் இருங்க பாப்பா நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்து வெளியிறங்கி ரோட்டுக்கு போயிட்டு ரோட்டை காட்டுறான், இந்த பாருங்க பாருங்க சந்தோஷப்பட்டு சொல்லி பாப்பா சந்தோஷப்பட்டுன்னு சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு நிலவ மாறிச்சு. அப்ப இதெல்லாம் என்ன, இதெல்லாம் செல்வம் அதிகரித்து விட்டது. இன்னைக்கு ஒரு வீட்டுல, அதாவது ஒன்றுக்கு மேல, ஒன்று அல்ல 7-8 மேல, ஒத்தருக்கு 2-3 சொல்லி ஆகிட்டு இந்த போன் எல்லாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த செல்வம் வந்து அதிகரிச்சுக்குது. ஒருத்தர் யாருக்காவது எங்கல்ல ஒரு உடுப்பு ரெண்டு உடுப்பு கண்ணியத்துக்குறீங்கள, ஒரு 5 உடுப்பு சொல்லுங்க பாப்பா, 5 எனக்கு 5 சட்டை தான் இருக்குது, 5 ஷர்ட் தான் இருக்குன்னு சொல்றவங்க அது கூட இயக்காது, எல்லாருக்கும் 10-15 அல்லாஹ்வுத்தால குடுத்திக்கிறான். இந்த மாதிரி செல்வம் அதிகரிச்சிருப்பதும் கூட மறுமைக்குரிய ஒரு அடையாளம், நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய அடையாளம் என்பதனை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அனுபவிப்பதும் தவறு கிடையாது, ஆனால் இதுவெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், அடிக்கடி மீட்டிக் கொள்ளணும். பழைய காலங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கொள்ளணும். பழைய காலத்துல இப்ப அண்மையில ஒரு 5 வருஷத்துக்குள்ள கல்ஃபுக்கு வந்தவங்களுக்கு யாருக்குமே இந்த போன் டாருமே தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் பழைய ஆக்களை கொஞ்சம் அன்னைக்கு கேளுங்க. கொஞ்சம் எனக்கு எனக்கு என்ன பொறுத்தவரைனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அது சம்பந்தமா கேட்கறதுக்கு, அது இது மட்டும் இல்ல வேற வேற விஷயங்களும் கேட்கறதுக்கு, ஏதோ ஒரு அறிவுக்காக வேண்டி அப்படி கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களோட கம்பெனியில கொஞ்சம் பழைய மூத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க பட்ட கஷ்டங்களை. அப்ப எங்களுக்கு என்ன செய்ய, எங்களுக்கே கண்ணீர் வடிக்க நினைக்காத கேட்டா, அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த நேரத்தில் வந்து அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு இன்றைக்கு இவ்வளவு செல்வத்தை தந்திக்கிறான்னு சொன்னால் இது எங்கிருந்து வந்தது என்பதை யோசிச்சு அந்த ரஹ்மானுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். கணேசுக்கும் பெருமதிக்குரியவர்கள், அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களை சொன்னாங்க என்ன, அதாவது நிறைய, அதாவது வியாபாரத்தில் அநியாயங்கள் நடக்கும், மோசடி நடக்கும், அதே நேரத்தில் வந்து உறவுகளை துண்டிக்கிறது என்பது சர்வசாதாரணமாக நடக்கும். இதுவெல்லாம் இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதே நேரத்தில் வந்து அளவை நிறுவையில் மோசடி நடக்கும், இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னார்கள். இதுவும் இன்றைக்கு என்ன செய்து உலகத்தில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எலக்ட்ரானிக் தராசி இல்லை, அதுக்கு அங்காள தராசி வந்தாலும் அதுல என்ன செஞ்சிடறான், அந்த வியாபாரி அந்த அதில் உள்ளவன் அதில் கண்டுபிடிச்சான் ஏதாவது செய்யறதுக்கு, அதில் அதுல ஒரு தில்லு முடிச்சதுக்கு அவன் கண்டுபிடிச்சான். இப்படி ஏமாற்றம் என்பது இன்றைய சமூகத்தில், அதாவது எவ்வளவுதான் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைந்தாலும் அதுல பூந்து அதுல கல்லணுக்குள்ள கிள்ளனு சொல்லி அதுக்குள்ள எப்படியாவது தேடி பிடிச்சி எதையாவது ஒன்றை பிடிச்சி அதுல வந்து மோசடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நடக்கும் சொன்னார்கள், அது நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் மறுமைக்குரிய ஒரு சின்ன அடையாளமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கின்றது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது மனிதர்களை அளவிடக்கூடிய முறை, மனிதர்களை நாங்க எப்படி அளவிடுவோம், சாதாரணமாக மனிதன் அளவிடுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் உண்மை பேசுறான்னு சொன்னா அவனை நாங்க நல்லவன் சொல்லுவோம். உண்மையை வந்து உண்மை பேசக்கூடிய ஒரு மனுஷன் நல்லவன். இதுதான் சாதாரணமாக பொதுவா மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இது மதம் மொழி எல்லாத்தையும் தாண்டின ஒரு வழிமுறை, பொதுவான ஒரு முறை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முறை மாறும். பொய் பேசுறவனை வந்து உண்மைப்படுத்துவாங்க மக்கள், அவனை தூக்கி வைப்பாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறான், இவன் யாராவது ஒரு பயலாவது உண்மை பேசுறானா? மக்களுக்கு தெரியுது இவன் பொய் தான் பேசுறான்னு சொல்லி. ஆனா இவன் தான் நம்ம தலைவன், சினிமாவில் இருக்கக்கூடியவன், இவன் தான் நம்ம தலை, இவன் தான் நம்ம பெரியவன், இவன் தான் நம்மள ஆளு அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி வச்சு அவனுக்கு பின்னால போகக்கூடிய சமூகத்தை பாக்கணும். இதுல என்ன கேவலம்னு சொன்னா, அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் கொண்டவர்கள். அசர் மகரிபுக்கு முன்னாடி கேட்டோம், சஹாபாக்களுடைய வரலாறை கேட்டோம், சஹாபாக்களுடைய அந்த வாரிசுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாங்கள் அந்த வரலாற்றுகளுக்கு சொந்தக்கார உம்மத்தாகி இந்த உம்மத்தெல்லாம் என்ன செய்து, அல்லாவை நம்பாத, அல்லாவுடைய தூதர்களை நம்பாத, மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லாத இவர்களுக்கு பின்னால சென்று இவர்கள் பொய் தான் சொல்றாங்கன்றதை தெரிஞ்சும் கூட அவங்களுக்கு பின்னால பேசி அவங்களை உண்மைப்படுத்தி அவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். இதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னார்கள். பொய் சொல்றவனை உண்மைப்படுத்துவாங்க, யாராவது ஒருத்தன் உண்மை சொல்ல வந்தான்னு சொன்னா, உண்மையை தான் பேசுறான்னு சொன்னா, அவன் என்ன செய்ய மாட்டாங்க, உண்மைப்படுத்த மாட்டாங்க, அவனை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவனை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க சமூகத்துல. நீ எல்லாம் யாரையா உண்மை சொல்றது, நீ எல்லாம் யாரு, அதாவது பாக்குறோமா இல்ல சமூகத்துல ஒரு 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 நல்ல ஒரு பையன், ஒரு நல்ல ஒரு மனிதன், ஏதோ ஒரு வகை சமூகத்துக்கு நாலு சேவை செய்யணும்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சா அவனை தட்டி கழிக்கிறது. ஏன் தட்டி கழிக்கிறாங்க? அவன் சொல்றது உண்மைன்னு தெரியும், ஆனாலும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை அவனுடைய அந்த உண்மையை, அவனுடைய அந்த நல்ல செயல்களை ஒரு நல்ல, அவனை நல்லவன் என்பதற்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், நல்லவன்றதுக்கு ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அவனை தட்டி கழிப்பார்கள். ஆனால் மடையர்களை, மோசமானவர்களை, பொய்யர்களை, கயவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த நிலைமை நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே. அடுத்ததாக கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சிறிய அடையாளங்கள், அதாவது நடக்காத அடையாளங்கள் நினைக்குது. நாங்க என்ன நினைக்கிறோம், சின்ன அடையாளங்கள் நடந்து முடிஞ்சு அதாவது நடந்து கொண்டிருக்கின்றது, இப்ப பாக்கி வந்து பெரிய அடையாளம் தான். என்ன நினைச்சாங்க சில மக்கள் வந்து, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் கிழக்கே உதிக்க, சூரியன் வந்து மேற்கே உதிச்சா தான் மறுமை என்று சொன்ன, மறுமையா நீங்க எதிர்பாருங்கன்னு சொன்னத என்னமோ இந்த ரெண்டு சூரியன் வந்த கதை, இது வந்து இப்படி ஒரு கதையை வந்து என்ன செஞ்சாங்க, இது மறுமைக்குரிய அடையாளமோன்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு பரப்ப ஆரம்பிச்சாங்க. என்ன இதுக்கு பெருமைக்குரியல, இதுவெல்லாம் நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. இது வந்து மாற்று மதத்தவங்கள்ட என்ன அவங்க வேணா இதை வேணா நம்பிட்டு போகலாம், ஆனா நம்ம வந்து என்ன செய்யணும், நாங்க பொதுவாக மார்க்கம் என்று வந்துட்டா எல்லா விடயங்களையும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் முதல் முன்னிறுத்தி அவங்கள்ட்ட இருந்து இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா என்பதை பார்த்தா நாங்க நம்பணும். அதான் ஒரு முஸ்லிமுடைய வழிமுறை. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் பொதுவாகவே நாங்க அப்படித்தான் இருக்கணும். குறிப்பாக இந்த மறுமை தொடர்பான இந்த அடையாளங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து, இது வந்து இல்முல் கைபோடு சம்பந்தப்பட்ட விஷயம், மறைவான ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்து நாங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இப்படியான தகவல்களை வைத்து, சும்மா வரக்கூடிய தகவல்களை வைத்து முடிவெடுத்து விட முடியாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக, அதுல மிக தெளிவாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்கு பெருமதி கூறுகிற, இப்ப நடக்காத இந்த விஷயங்களை பொறுத்தவரையில என்ன, இன்னுமே நடக்காத விஷயங்கள், சிறிய அடையாளங்கள் இன்னும் நடக்காததை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, இந்த ஜஸீரத்துல் அரப், இந்த அரபு தீபகற்பம் வந்து என்ன செய்யும், ஆறுகளாலும் அதாவது நதிகள் ஓடி, அதாவது பெரிய பெரும் தோட்டங்கள் உருவாகி அப்படியே பச்சை பசேலன் இருக்கும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி, ஹத்தா தஊத அருதுல் அரபி முரூஜம் அன்ஹாரா. என்ன வருது, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி 157 இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தியில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க வந்து, இந்த அரபு தீபகற்பம் வந்து எப்படி ஆகும் வரைக்கும், அதாவது பச்சை பசேல் என்று ஆறுகள் ஓடக்கூடிய அந்த நிலைமை வரும் வரைக்கும் மறுமை வராது என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது நடந்துட்டான்னு கேட்டா, இன்னும் நடக்கல. இன்னைக்கு என்ன துபாயில வந்து ஒரு செயற்கை ஆறு ஓட வச்சுக்கிறான்னு சொன்னா, அல்லது கட்டார்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அந்த மோல் கட்டி அதுக்குள்ள ஆறு ஓட வச்சுக்கிறான், அல்லது அதுக்குள்ள பச்சை பசையில ஆக்கி வச்சுக்கிறான்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இது வந்து மறுமைக்குரிய அடையாளமா பாத்திரக்கூடாது. இதெல்லாம் மறுமைக்குரிய அடையாளம் சொல்ல சொல்லல, இது வந்து அதாவது செயற்கையாகவும் உருவாகலாம். இது உலமாக்களுக்கு விளக்கம் சொல்லும் போது, செயற்கான முறையில, இயற்கையான முறையில பொதுவாக எல்லா இடங்களிலும் வந்து அந்த மாதிரி இந்த பாலைவனம் பூஞ்சோலையாக மாறி, பசுமையான சோலையாக மாறி, அந்த ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன, அப்பொழுது நீங்கள் மறுமையை எதிர்பார்க்கணும். இது வந்து சிறிய அடையாளங்கள், இன்னும் நடக்காத அடையாளங்கள் இணைத்துறீர்களே. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறையை பொறுத்தவரையில, இந்த பிறை குழப்பம் என்றது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குழப்பம், அதை பத்தி நான் பேச வரல. ரசூலுல்லாஹ் சொன்னோரு அதாவது ஒரு மறுமைக்குரிய அடையாளம் என்ற காரணத்தினால நான் சொல்லிட்டு போறேன். என்ன அடையாளம் என்று சொன்னால், இந்த சின்ன அடையாளங்கள் உண்டு, இன்னும் நடக்காத ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால், பிறை வந்து பெரிதாக தெரியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆரம்ப பிறைய பெரிதாக தெரியும் சொன்னாங்க. பாக்குறோமா இல்லையா, தலைப்பிறன்னு பார்ப்போம், ரெண்டாவது மூணாவது போற மாதிரி விளங்கும். ரெண்டாவது மூணாவது புறம் மாதிரி விளங்கும். அது புறம் வந்து ஒரு குழப்பமா இருக்கும் மக்களுக்கு மத்தியில, அது வந்து சரியான முறை அறிவிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவும் வந்து ஒரு சின்ன அடையாளம், இது ஒரு புதிய ஒரு அடையாளமாக மக்களுக்கு இருக்கும் என்பதை காண சொல்லிட்டு போறேன். இது ஒரு சஹியான செய்தி. இமாம் அல்பானி ரஹிமுல்லா போன்றவர்கள்லாம் தனது ஜாமியு சஹீஹுல் ஜாமி என்ற புத்தகத்திலாம் இந்த செய்திகளை, இந்த மாதிரி இது சம்பந்தமாக வந்த செய்திகளை சஹி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இதுவும் ஒரு இன்னும் நடக்காத ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி, என்ன நமது சமூக வலைதளங்கள்ல மிகவும் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தி, அந்த யூப்ரடிஸ் நதிக்கரையில் நதியில வந்து ஒரு தங்க மலை வெளிப்படும் என்று ரசூலா சொன்னாங்க. யூப்ரடிஸ் நதியில வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த நதியில வந்து புராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நதியில வந்து தங்க மலை ஒன்று வெளிப்படும் ரசூலா சொன்னாங்க. அப்ப இது வந்து நடந்துட்டான்னு கேட்டா இன்னும் நடக்கல, ஏதோ தகவல் எல்லாம் பரப்பிட்டிருக்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே அது நடந்துட்டான்னு கேட்டா இன்னும் அது நடக்கல. அது வந்து உண்மையில ஒரு மலை ஒன்று இருக்கின்றது, அது ஏதோ ஒரு வகையில் அது அந்த தங்க மலை ஒன்று இருக்கின்றது, அது மண்ணால் மூடப்பட்டு அது இன்னும் வெளியே வராம இருக்கிறது, அது வெளியே வரும் என்பதை ரசூலா சொன்னாங்க. அது வந்தால் நீங்க என்ன செஞ்சாங்க, பலா யோகுது மின் ஹுஷையா, அதுல போயிட்டு நீங்க ஒன்னும் எடுக்க போய்த்திராதீங்க, போனீங்க என்ன நடக்கும், அங்க சண்டை வரும், பிரச்சனை வரும், மக்கள் எல்லாம் அடிச்சு கொள்வாங்க, அதுக்காக வேண்டி அதுக்கெல்லாம் போய் நீங்க எடுத்துடாதீங்க. லா தக்கும் சாத்து ஹத்தா யஹ்திரல் ஃபுராது அன் ஜபலின் மின் தஹப், அதாவது ஒரு தங்க மலை உண்டு அந்த ஃபுராத் என்று சொல்லக்கூடிய யூப்ரடிஸ் நதிக்கரையில் நதியில வந்து உருவாகும் வரைக்கும் மறுமை வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுவும் வந்து மறுமைக்குரிய ஒரு சின்ன அடையாளம், இன்னும் நடக்காத ஒரு அடையாளமாக இருந்து இருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில அடையாளங்கள் சொன்னாங்க. இது மாதிரி தங்க அடையாளங்கள் மாறிய தங்க மலை மாறிய இன்னும் அதிகமான இந்த பூமியினுடைய செல்வங்கள் எல்லாம் வெளிப்படும் சொன்னாங்க. இதுவும் இன்னும் நடக்கல, பூமியுடைய செல்வங்கள் இன்னும் பெரிய அளவில் இன்னும் வெளிப்படல, அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் சொன்னாங்க. பூமிக்கு அடியாது இருக்கக்கூடிய செல்வங்கள், பூமிக்கு அடியாது இருக்கக்கூடிய கனிய வஸ்துக்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் சொன்னாங்க. இதுவும் ஒரு சிறிய அடையாளங்களாக சொன்னாங்க. இதுவும் இன்னும் நடக்க இருக்கக்கூடிய அடையாளமா இருக்கின்றது. அடுத்ததாக கடைசியாக இந்த சிறிய அடையாளங்களிலே கடைசிக்கு முந்தினது சிறிய அடையாளங்க நான் சொல்ல வந்தது இது மட்டும்தான்றதல்ல, நான் பட்டியலிட்டு வந்தது தான் நான் இங்க சொல்றேன். ஏன்னா நேரம் வந்து குறுகியதா இருக்கிறதால இதை மட்டும் நான் சுருக்கொள்ளலாம் நினைக்கிறேன். அடுத்து இன்னொன்று ரசூலா சொன்னாங்க, வந்து நடக்க இருக்கக்கூடிய சிறிய அடையாளங்கள் ஒன்று வந்து, அதாவது ஜஹ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் வருவான் சொன்னாங்க. ஒரு மன்னன் ஒரு ஆட்சியாளன் வருவான் சொன்னாங்க. இவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் இருப்பான் சொன்னால், இவன் வந்து கஹ்தான் என்று சொல்லக்கூடிய கஹ்தான் என்று சொல்லிக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, அந்த கஹ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து அவன் வருவான்னு சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க கம்பெனில கூடிய முதிர் மாதிரி யாராவது அவனா இருந்தா இவன் அவனோட சொல்லி நீங்க தீர்மானிக்கப்படாது, அவன் இல்ல சரியா, உங்க கம்பெனில இருக்கக்கூடிய யாராவது அந்த அந்த கஹ்தானி எங்க நம்ம முதிரே கஹ்தானி தான் சரியா, அவரை நினைச்ச கூடாது இவன் தான் சொல்லி அவன் இல்ல, அவன் ரசூலா சொன்னாங்க வந்து அவன் ஒரு ஆட்சியாளனா இருப்பான், அவன் ஒரு மன்னனா இருப்பான், அவன் பேர் ஜஹ்ஜான் இருக்கும், அவன் என்ன செய்வான் சொன்னால் அவன் மிக கொடுங்கோலனா இருப்பான், அவனுடைய அந்த அசா அவனுடைய அந்த அவனுடைய அந்த கம்பால் அவன் என்ன செய்வான், மக்களை அப்படியே வழி நடத்துவான், அவன் அடிப்பான் மக்களை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் ஒரு கொடுங்கோலனாக இருப்பான், மக்களை கடுமையாக நடத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு சின்ன அடையாளம், இன்னும் நடக்காத மறுமைக்குரிய ஒரு சின்ன அடையாளம், நடக்காத அடையாளமாக இருக்கின்றது. அடுத்ததாக கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, எமது சமுதாயத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு செய்தி, எல்லோராலும் நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்த ஒரு செய்தி, இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அடையாளமாக சிலர் நினைத்து வைத்திருப்பார்கள், ஆனால் பெரிய அடையாளம் இல்ல, சின்ன அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் நடக்காத ஒரு செய்தி, அதுதான் மஹ்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உம்மத்தை சார்ந்தவராக அவர் இருப்பார், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் வருவாரு, அவர் வந்து மக்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுப்பார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி, இதுவும் ஒரு சரியான செய்தி. இது ஒரு சிறிய அடையாளம், இது வந்து இன்னும் நடக்காத ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்ஹபு துன்யா ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி, அதாவது எனது சமூகத்தில் எனது குடும்பத்திலிருந்து ஒரு மனிதன் ஆட்சிக்கு வரும் வரைக்கும், ஒரு மனிதன் அதாவது அந்த இந்த சக்தி அந்த இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறும் வரைக்கும், அதாவது அரபிகளை ஆட்சி செய்யும் வரைக்கும் என்ன செய்யாது, இந்த உலகம் அழியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி, எனது பேர் மாதிரி தான் அவருடைய பேர் இருக்கும், அவருடைய பேர் என்ன இருக்கும், முகமது தான் ஆயிக்கும், முகமது பின் அப்துல்லா அவருடைய பேரும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது வந்து திருமதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபு தாவூத் திருமதி போன்ற அந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட சஹிஹான செய்தி ஆயிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த மஹ்தி வாரத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மஹ்தி வாரத் என்ற இந்த செய்தி கூட, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேரை ஒத்த ஒருவர் வருவாரு, அவர் ஒரு ஆட்சியாளராக இருப்பாரு, அவர் அரபுகளை வந்து ஆட்சி செய்வார் என்ற செய்தி கூட, இது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துல கிடையாது, இது ஒரு சிறிய ஒரு அடையாளம், இது வந்து இன்னும் நடக்காத ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்றதை நாங்கள் இந்த செய்திகள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்பொழுது நாங்கள் பார்த்த இந்த இவ்வளவு விஷயங்களும், அதாவது எல்லா விஷயத்தையும் நாங்கள் தோத்துட்டு வரல, என்னால முடியுமானத்தை மாத்திரம் இந்த நேரத்துக்குள்ள பேச முடியுமானத்தை மாத்திரம் நான் தோத்துட்டு வந்தேன். அதாவது சிறிய அடையாளங்கள்ல மூணு வகையான அடையாளங்களை பார்த்தோம். நடந்து முடிந்த அடையாளங்கள், நடந்தது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், நன்னும் நடக்காத சிறிய அடையாளங்கள், இன்னுமே நடக்காத சிறிய அடையாளங்கள் என்பதில் நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அடுத்ததாக கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்கள, பெரிய அடையாளங்கள். இந்த பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையில பொதுவாக எமது மக்கள் வந்து தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் வரும்போது, மறுமைக்குரிய பெரிய அடையாளங்கள் வரும்போது பெரும்பாலும் எமது சமுதாயத்தவர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள். இதுல மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் கேட்டால், அதாவது மூன்று பூமி அதிர்ச்சிகளை சொன்னார்கள். மிக பாரிய அளவிலான பூமி அதிர்ச்சி, சாதாரண பூமி அதிர்ச்சி கிடையாது, மிக பாரிய அளவிலான பூமி அதிர்ச்சி சொன்னார்கள். என்ன உண்டு, கிழக்கிலே ஒரு பூமி அரிசியும் மேற்கே ஒரு பூமி அரிசியும், அதே நேரத்தில் ஜசீரத்துல் அரபு என்று சொல்லக்கூடிய இந்த ஜசீராவில் இந்த அரபு தீபாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூமி அரிசி சொன்னார்கள். இது மிகப்பெரிய அடையாளங்களில் இருப்பதாக இருக்கின்றது. இதுவும் இது வந்து இன்னுமே அதாவது சின்ன அடையாளங்களில் இன்னும் நடக்க வேண்டிய அடையாளங்கள் இருக்கும்போது இந்த அடையாளங்கள் இன்னுமே நடக்கவில்லை என்பதுதான், இன்னும் நடக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்தும் பெருமதிக்குரியவர்களே, இந்த பெரிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் என்ன, தஜ்ஜாலுடைய அந்த வருகை, தஜ்ஜாலுடைய அந்த வருகை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு மிக கடுமையாக எச்சரித்தார்கள். இந்த தஜ்ஜாலை பற்றியும் அவனுடைய வருகையை பற்றியும் அவனுடைய அங்க அவயவங்களை பற்றியும் இது தொடர்பாக நிறையவே எமது சமுதாயத்துக்கு பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் மிக சுருக்கமாக நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக சொல்லிக்கொண்டு சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுக்கு இந்த தஜ்ஜாலை பற்றி எந்த அளவுக்கு அச்சுறுத்தினார்கள் என்று சொன்னால், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் சொன்னால், அந்த 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 அவையில் இருந்து எழுந்து சென்ற சஹாபாக்கள் உடனே மதீனாவில் இருக்கக்கூடிய தோப்புகளிலே சென்று அந்த தஜ்ஜாலை தேட ஆரம்பித்து விட்டார்கள். எங்கோ வந்திருப்பானோ தெரியாத தஜ்ஜால் என்று அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த தஜ்ஜாலுடைய அங்க அவயவங்களை பற்றி அவனுடைய ஃபித்னாக்களை பற்றி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எச்சரித்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத்தில் அந்த தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடும்படி எங்களுக்கு ஒரு துவாவை கற்று தந்தார்கள். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு அடையாளங்கள்ல, பெரிய அடையாளங்கள்ல மிக முக்கியமான அடையாளமாக இந்த தஜ்ஜாலுடைய வருகை இருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தஜ்ஜாலுக்கு எதிரான இந்த உலகத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான அதாவது மிக அதிகமான இனம் நாங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் யாரை தெய்வமாக நினைத்து அல்லது தெய்வத்தினுடைய மகன் என்று நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, அவர்கள் வந்து அந்த மக்களை வந்து அவர்களுடைய அந்த அகீதா, அவர்கள் மக்கள் எதை பொய்யாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதனை பொய்ப்பிக்கக்கூடிய அந்த சம்பவம், அந்த தஜ்ஜாலை கொலை செய்யக்கூடிய அந்த சம்பவம், இதுவெல்லாம் அது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையும் வந்து என்ன செய்து இந்த மறுமையுடைய மிகப்பெரிய அடையாளங்கள் ஒன்றாக இருக்கின்றது. இதுவும் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு. இதை இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே சொல்லியிருக்கார்கள். சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டு சொல்கின்றேன். அடுத்ததாக நினைத்துக்கிறவர்களே, யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இவர்களும் உலகத்திலே படைக்கப்பட்டவர்கள். இந்த தஜ்ஜால் என்பவனும் பிறந்து வாரவன் கிடையாது, அவனும் பிறந்து உலகத்தில் இருக்கிறவன். அவனை பார்த்து சஹாபாக்கள் இருக்கிறாங்க, பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹி சொல்லி ரசூலுல்லாஹி உண்மைப்படுத்தினாங்க, இதெல்லாம் நிறைய நீண்ட சம்பவம். அதே மாதிரி இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படக்கூடியவங்களும் துல்கர்னைனோடு சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்தை நீங்க சூரத்துல் கஹ்ஃப்ல பார்க்கலாம், சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி பாதியில பார்க்கலாம். அப்ப அந்த யாஜூஜ் மாஜூஜ் சொல்லப்படக்கூடிய அவங்களும் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. அதுவும் என்ன செய்யும், மறுமைக்குரிய மிக முக்கியமான நிபந்தனை, மிக முக்கியமான அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் இது. அதே மாதிரி கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, ஒரு பிராணி ஒன்று வரும் சொன்னாங்க, உலகத்தில் பேசக்கூடிய ஒரு பிராணி ஒன்று வரும்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கின்றது. இது தொடர்பாக ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸ்கள் சொல்லிருக்காங்க, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நெருப்பு வரும், மக்களை துரத்தக்கூடிய நெருப்பு வரும்னு சொன்னாங்க. அடுத்ததாக இன்னொன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கிறது, இது உதிச்சுட்டா தௌபாவுடைய வாசல் மூடப்படும். இதுதான் மறுமைக்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக, பெரிய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, சிறிய அடையாளமாக இருந்தாலும் சரி, பெரிய அடையாளமாக இருந்தாலும் சரி, நடந்து முடிந்த அடையாளமாக இருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நடக்க இருக்கின்ற அடையாளமாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த அடையாளங்கள் இருந்தெல்லாம், இதையெல்லாம் கேட்கக்கூடிய சொற்பொழிவுகள் இருந்தெல்லாம் நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த மறுமைக்காக வேண்டிய எதனை தயார் செய்து வைத்திருக்கின்றேன், எனது குடும்பத்துக்காக, எனது பிள்ளைகளுக்காக, எனது எதிர்காலத்துக்காக, எனக்கு தொழில் இல்லாத காலத்தில் நான் வாழ்றதுக்காக, என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய நாங்கள் இந்த மறுமைக்குரிய அடையாளங்களை பற்றியெல்லாம் இவ்வளவெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம், இவ்வளவெல்லாம் நாங்கள் இந்த மறுமையுடைய விஷயங்களை பற்றி கேள்விப்படுகின்றோமே, அதை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார்களே, அந்த மறுமைக்காக நான் எதனை நான் சம்பாதித்து வைத்திருக்கின்றேன், என்ன தயார் நிலையில நான் இருக்கின்றேன், அடுத்த நிமிஷம் எனக்கு மரணம் வந்துட்டா அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதரும் குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் நாங்கள் அந்த மறுமைக்காக தயாராகக்கூடிய மக்களாக எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மறுமைக்கு தயாராக கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல்லல் மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.